வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா?
ஆ கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னும் 1 தீமோத்தேயு 2:5 மீண்டும் ஒருமுறை சிந்தித்து தொடர்ந்து மற்ற வசனங்களையும் பார்ப்போம். 2:5 தேவன் ஒருவரே என்று பவுல் கூறியதை நாம் சிந்தித்தோம் இல்லையா? ரோமர்கள் அநேக தெய்வங்களை வணங்கினார்கள். இன்றும் அநேகர் அநேக தெய்வங்களை வணங்குகிறவர்களாயிருக்கிறார்கள். சிலர் செல்வத்தை, திறமையை, புகழை வணங்குகிறார்கள். அதை முக்கியத்துவப்படுத்தி வாழ்கிறார்கள். அதன் முன்னே விழுந்து கிடக்கிறார்கள். சிலர் புகழ் பெறுவதற்காக தங்கள் மானத்தையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். எப்படியாவது புகழை, செல்வத்தை பெற்றுவிட துடிக்கிறார்கள். இவ்வாறு அநேக வழிபாடுகள் இருந்தாலும், இறைவர்கள் இருந்தாலும், தேவன் ஒருவரே. அவரே உலகத்தை படைத்தவர். தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேலர்கள் தேவனிடத்திலே செல்ல வேண்டும் என்றால் பிரதான ஆசாரியனிடத்திலே செல்ல வேண்டும். அந்த ஆசாரியர்கள் வழியாகத்தான் அவர்கள் தேவனிடத்திலே செல்ல முடியும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நமக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் வேறு மனிதர்களிடத்திலே செல்ல வேண்டியதில்லை. தேவனுடைய கிருபையினாலே நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையிலே அவர் என்ன சொன்னார்? எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே என்றார். இதன் பொருள் என்ன? ஐயோ, என் கையையும் தேவனுடைய கையையும் ஒருவர் பிடித்து எங்கள் இருவரையும் ஒருவராய் இணைக்கிறவர் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும். இதனால் எங்களுக்குள் நல்ல ஒரு தொடர்பும் புரிந்து கொள்ளுதலும் ஏற்படுமே என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மத்தியஸ்தர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் தேவனாக இருக்கிறபடினாலே தேவனின் கரத்தையும், அவர் மனிதனாக வந்தபடினாலே மனிதனின் கரத்தையும் பிடித்து ஒரு இணைப்பை ஏற்படுத்த முடிகிறது. அவர் என்னுடைய கரத்தை, உங்களுடைய கரத்தை பிடிக்க முடியும். அவர் என்னை புரிந்து கொள்கிறார். உங்களையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அவரிடத்திலே சென்று அடைக்கலம் தேடும்பொழுது அவர் உங்களை பார்த்து வருத்தப்பட மாட்டார், கோபப்பட மாட்டார். உங்களுடைய இந்த நிலைமை நிமித்தம் அவர் உங்களை அடிக்கவோ தள்ளவோ மாட்டார். நீங்கள் ஒருவேளை, ஐயோ, நான் தவறான வழிகளிலே சென்றவனே, நான் இதை எதையெல்லாம் செய்துவிட்டேனே, நான் தேவ மகிமை அற்றவனாய் போய்விட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு மத்தியஸ்தரை நாம் கொண்டிருப்பது பாக்கியமானது. அவர் மூலமாக நாம் தேவனிடத்திலே செல்ல இயலும். நீங்களும் அவர் வழியாகவே தேவனிடத்திலே செல்ல வேண்டும். நீங்கள் ஒரு மனிதனிடத்திலே, ஊழியரிடத்திலே சென்று உங்கள் பிரச்சனைகளை சொல்வதனாலே பிரயோஜனம் ஏற்பட போவதில்லை. அவர்கள் உங்கள் மேல் இரக்கம் கொள்ள முடியாது. உங்களுடைய உண்மை நிலையை அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் இயேசுவால் முடியும். அவர் மனிதனாக பூமியிலே தோன்றினபடினால் மனிதர்களுடைய பலவீனத்தை அவராலே புரிந்து கொள்ள முடியும். அவர் மத்தியஸ்தர். அவர் தன்னுடைய கரத்தை என்மேலே வைத்திருக்கிறார். இதுவே எல்லாவற்றிற்கும் மிகவும் ஆச்சரியமான காரியம். அவர் பூமியிலே இறங்கி வந்து என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, மற்றொரு கரத்திலே தேவனின் கரத்தையும் பிடித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவனாயிருக்கிறார். இவரே நம்மையும் தேவனையும் இணைக்கிற பாலமாயிருக்கிறார். இந்த மத்தியஸ்தர் ஒருவரே. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ரட்சிக்கப்படுவதற்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. அப்போஸ்தலனாய் பேதுரு அன்று இருந்த மத தலைவர்களுக்கு இவ்விதம் எச்சரிக்கை கொடுக்கிறார். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 4:12,
அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை.
இயேசு கிறிஸ்துவே ஒரே வழியாக இருக்கிறார். ஆனால் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் அவரிடத்திலே திரும்பினால் அவர் உங்களை தேவனிடத்திலே சேர்க்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 2:6 கவனியுங்கள்.
எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது.
மீட்கும் பொருளாக என்று இங்கே சொல்லப்படுவதின் கிரேக்க வார்த்தைக்கு மீட்பின் கிரயம் என்ற அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பிற்கான விலையை செலுத்திவிட்டார். நீங்களும் நானும் இழந்து போன பாவிகளாக இருப்பதனால் நாம் மீட்கப்பட வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவே மீட்கும் பொருளாக இருக்கிறார். அவரையே பலியாக செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார். 1 தீமோத்தேயு 2:7 பாருங்கள்.
இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன்.
அப்போஸ்தலன் பவுல் போதகராகவும் அப்போஸ்தலராகவும் நியமிக்கப்பட்டிருப்பதாக, அதாவது தேவனால் நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார். போதகன் என்பவன் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கவும் சத்தியத்தை நன்கு புரியும்படி சொல்லவும் போதகன் இருக்கிறான். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மிகவும் நெருக்கமான இளம் போதகருக்கு பவுல் இவ்வாறு சொல்வது நமக்கு ஒருவேளை வித்தியாசமானதாக தெரியலாம். தீமோத்தேயுவுக்கு இது உண்மை என்று தெரிந்தாலும் அவரை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார் என்று நாம் நினைக்கலாம். அடுத்ததாக புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற என்று சொல்லப்படுகிற காரியத்தை கவனியுங்கள். இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதினதில்லை. தான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகத்தான் இவர் அடிக்கடியாக சொல்லுகிறார். இங்கேதான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கும் ஒரு அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அது மட்டுமல்ல புறஜாதிகளுக்கு போதிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார். இப்பொழுது 1 தீமோத்தேயு 2:8 பாருங்கள்.
அந்தியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறேன்.
இங்கே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இந்த காரியங்களை, அதாவது இந்த வசனத்தின் முன்பகுதியிலே சொல்லப்பட்ட காரியங்களை தன்னுடைய சித்தமாக சொல்லாமல் விரும்புகிறதாக சொல்கிறார். எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததாக, அதாவது விசுவாசிகள் சந்திக்கும் எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ணும்படி சொல்கிறார். இந்த ஜபம் வெளிப்படையாக செய்யப்பட வேண்டியது. சபை ஆராதனையிலே செய்யப்படும் ஜபத்தை குறித்து சொல்கிறார். அவர் சொல்கிற காரியம் என்ன? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி என்று சொல்கிறார். இது ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஒரு பழக்கமாகும். இந்த விதமான ஜபம் ஜபிக்கிறவர்களின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. ஜபத்திலே அநேகர் கைகளை தூக்கி வைத்து ஜபிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்களும் கூட ஒருவேளை அவ்வாறு ஜபித்திருக்கலாம். இது நல்ல ஒரு காரியம்தான். நீங்கள் அவ்வாறு ஜபிக்கும் வாஞ்சையுடன் காணப்பட்டு அவ்வாறு செய்வீர்களானால் அது நல்லது. ஆனால் சிலர் இதை குறித்து குறை கூறுவதையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். அது ஒரு பிரச்சனை அல்ல பிரியமானவர்களே. பவுல் சொல்கிறதை இங்கே கவனியுங்கள். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி என்று சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய கைகளை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொண்டு, நமது பரிசுத்தமான கைகளை உயர்த்தி தொழுதுகொண்டு ஜெபிக்க வேண்டும். உங்கள் கைகள் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறதாக, அவருடைய பணியை செய்கிறதாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய கைகளை உயர்த்துதல் மிகவும் அர்த்தமுடையதாக இருக்கும். கோபமும் இல்லாமல் என்கிறார். அதாவது எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஜெபத்திலே கோபத்தோடோ கசப்பான ஆவியோடோ வராமல் உங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்ட நிலைமையிலே அவரிடத்திலே வர வேண்டும். அது மட்டுமல்ல, தர்க்கமும் இல்லாமல் என்கிறார். அதாவது சந்தேகம் இல்லாமல். எபிரேயர் 11:6 என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம், நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க வரும்போது நாம் விசுவாசத்தோட வர வேண்டும். பொதுவாக தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களில் அநேகர் இன்று ஜபத்திற்கு இந்த விதமாய் வருகிறதில்லை. அநேகர் ஜபிக்க வேண்டுமே என்பதற்காக ஜபிக்கிறார்கள். தங்களுடைய ஜபத்தை ஒருவர் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் அவிசுவாசத்தோட காணப்படுகிறார்கள். நம்முடைய ஜபம் தேவனால் கேட்கப்பட்டு அதற்கு பதில் உண்டாகும் என்ற ஒரு விசுவாசமும் இல்லை. நம்முடைய இந்த அவிசுவாசமான ஜபம் பிதாவுக்கே களைப்பை உண்டாக்கிவிடும் போல் தோன்றுகிறது. ஜப கூடுகையிலே ஆராதனையிலே ஏறெடுக்கப்படும் ஜபங்கள் தகுதியுள்ள நபரால் செய்யப்பட வேண்டும். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டவர்கள், இருதயத்தில் கசப்பை வைத்திராதவர்கள், விசுவாசத்தோட வருகிறவர்கள், தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களால் ஏறெடுக்கப்படும் ஜபமானது கேட்கப்படும். அப்பொழுதுதான் ஜப கூடுகை ஆராதனை ஆசீர்வாதமானதாக இருக்கும். நாம் இதுவரை ஒரு ஆண் எவ்வாறு ஜபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது ஒரு பெண் எவ்வாறு ஜபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மேலும் பெண்கள் எப்படிப்பட்ட வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்றும் சபையிலே அவர்களுடைய இடம் என்ன என்பது போன்ற காரியங்களையும் இந்த அதிகாரத்திலே மீதியுள்ள வசனங்களிலே சொல்கிறார். இன்று சபையிலே பெண்கள் எந்த நிலைமையிலே வைக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாம் இரண்டு விதமான நிலைகளை பார்க்கிறோம். ஒன்று, சில சபைகளிலே பெண்களை மிகவும் தாழ்ந்த நிலைமையிலே வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில சபைகளிலே மிகவும் உயர்ந்த நிலைமையிலே வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சபை பிரிவினரும் தங்களுடைய இந்த கருத்திற்கு வசனங்களையே ஆதாரமாக கொண்டு சொல்லுகிறார்கள். சில சபைகளிலே பெண்கள் மிகவும் உயர்ந்த நிலைமையிலே, தலைமை பொறுப்பிலே இருக்கும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறார்கள். எல்லா பொதுக்கூட்டங்களிலும் கூட அவர்கள் முன்னிலையிலே நிறுத்தப்படுகிற ஒரு நிலை. பெண் பிரசங்கிமார்கள், பாடகர் குழு தலைவர்கள், சபை அலுவலர்கள் போன்றவர்களாக காணப்படுகிறார்கள். பெண்கள் அந்த சபையிலே எல்லா நிலைகளிலேயும் காணப்படுவார்கள். இதனால் என்ன நடக்கும் என்றால், அந்த சபைகளிலே முழுவதும் பெண்கள் கட்டுப்படுத்தி ஆளும் வாய்ப்பு உண்டாகிவிடுகிறது. இது ஒரு நிலை. மற்றொன்று இதற்கு முற்றிலும் எதிரான நிலைமை. இந்த சபைகளிலே பெண்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்படுவதில்லை. பொதுக்கூட்டங்களிலே அவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு பாடும் வாய்ப்பு கூட கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் பெண்களை பின்னான நிலைமைக்கு தள்ளிவிடுகிறார்கள். இதனால் என்ன உண்டாகிறது என்றால், அவர்களுடைய திறமைகள் தாளந்துகள் மறைக்கப்பட்டு வரும் நிலைமை ஏற்படுகிறது. அவர்கள் அனுமதிக்கப்பட்டால் அதனை கொண்டு அவர்கள் பெரிய காரியத்தை செய்வார்கள். ஆனால் அங்கே வாய்ப்பு இல்லை. அருமையானவர்களே, அவர்களை பயன்படுத்தவில்லை என்றால் அவர்கள் வருவார்கள், ஆராதிப்பார்கள், போய்விடுவார்கள். அவர்கள் தேவனுக்காக பயன்பட முடியாமல் போய்விடுவார்கள். சபையானது இந்த பாக்கியத்தை இழந்துவிடும். தேவன் பெண்களை தன்னுடைய பணியிலே ஈடுபடுத்த முடியும், பயன்படுத்த முடியும். தேவன் தம்முடைய பணியிலே பெண்களை ஈடுபடுத்தி பயன்படுத்தி இருக்கிறார் என்ற காரியத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே தெபோரா, ரூத், எஸ்தர் ராணி, இன்னும் இது போன்றவர்களை நாம் பார்க்கலாம். அதேபோல சபை வரலாற்றிலேயும் கிளாரிந்தா, அன்னை தெரசா போன்றவர்களை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். இன்னும் அநேக பெண்மணிகளை தேவன் அன்றும் இன்றும் பயன்படுத்தி வருகிறதை நாம் பார்க்கலாம். இருந்த போதிலும் ரோம கலாச்சாரத்திலே பெண்கள் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறார்கள். கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஒரு வழிபாட்டில் பெண்கள் தவறாகவே பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் தங்கள் தலைகளை வெறித்து போட்டுக் கொண்டு தெரிவார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய பெண்கள் இவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்காகவே தலையை முக்காடிட்டுக் கொள்ள சொல்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லை. தீமோத்தேயு எபேசுவில இருந்த சமயத்திலும் பெண்கள் அங்கே மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றிருந்தார்கள். தியானாளின் வணக்கத்திலே இப்படிப்பட்ட நிலைமை இருந்தது. இன்னும் சில வழிபாட்டு முறைகளிலே பெண்கள் அந்த ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களிலும் வழிபாட்டை நடத்தி வைக்கிறவர்களாய் இருந்தார்கள். இவற்றையெல்லாம் நாம் பவுலின் காலத்திலே காணப்பட்ட சில வழிபாட்டு முறைகளாக காண்கிறோம். ஆகவே பவுல் இவற்றை மனதிலே கொண்டவராக பெண்களின் நிலை சபையிலே இவ்வாறு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எழுதுகிறார். புறஜாதியாரில் காணப்பட்ட நிலை போன்று நம்முடைய சபையின் ஆராதனைகளிலே காணப்பட்டுவிடக் கூடாது என்று பவுல் கருதினார். இந்த வேத பகுதியை தியானிக்கின்ற நாமும் இந்த வரலாற்று பின்னணியத்தை கருத்திலே கொண்டு தியானித்தால் இது அர்த்தமுடையதாக இருக்கும். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9-10 வசனங்களை சற்றே கவனியுங்கள்.
ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும்.
இப்பொழுது அப்போஸ்தலனாய பவுல் பெண்கள் பக்கம் திரும்புகிறார். இதுவரை ஆண்கள் பொது இடங்களிலே ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னவர் பெண்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பெண்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறதை இங்கே கவனியுங்கள். ஆனாலும் இது ஒரு பெரிய காரியமல்ல. அதே வேளையில் இங்கே அவர்கள் எந்த வழிமுறையிலே பொதுமக்கள் முன்பு நின்று ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். வெளிப்பிரகாரமான அலங்காரத்தை விட உள்ளான அலங்காரத்தோடே பெண்கள் காணப்பட வேண்டும் என்றே பவுல் இங்கே வலியுறுத்தி சொல்கிறார். பெண்கள் வெளிப்படையாக ஜெபிக்க வேண்டும். அதேவேளையிலே புறஜாதி பெண்களைப் போல வஸ்திரத்தை அணியாமல் தகுதியான வஸ்திரத்தோடே தகுதியான அலங்காரத்தோடே அவர்கள் அதை செய்ய வேண்டும். பெண்கள் அழகாக உடை உடுத்துவதில் தவறில்லை. தன்னுடைய கணவர் விரும்பும் வண்ணமாக அழகாக ஒரு மனைவி உடை உடுத்துவது இயற்கையே. அதேபோல மக்கள் மத்தியிலே நல்ல மதிப்போடும் ஒழுக்கத்தோடும் அழகோடும் இருக்கும்படி உடுத்துவது தவறில்லை. ஆனால் கவர்ச்சிகரமாகவோ மற்றவர்களை பாவத்திற்கு உட்படுத்தும் வண்ணமாகவோ உடுத்தக்கூடாது. பெண்கள் தங்களுடைய உடை அலங்காரத்தினாலே அழகினாலே தங்களுடைய வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்துவிட முடியாது. ஏனென்றால் ஆண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் பிடிக்கும். சிலருக்கு நவீன கலாச்சாரம் பிடிக்கும், சிலருக்கு பழைய கலாச்சாரம் பிடிக்கும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை பார்க்கும்பொழுது தங்களுக்கு பிடித்துவிட்டால் அவர்களே உலகத்தில் மிகவும் அழகான பெண் என்று எண்ணுவார்கள். ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவியே அழகானவர். அதனால்தான் அந்த பெண்மணியை அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள். ஆகவே பெண்கள் தகுதியான வஸ்திரத்தை அணிவதே சிறந்தது. அதேவேளையிலே பெண்கள் தேவனிடத்திலே ஜபத்திலே செல்லும் பொழுது இந்த வெளிப்பிரகாரமான அலங்காரத்தினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதைக் கொண்டு தேவனிடத்திலே எந்த ஒரு தயவையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உள்ளான அலங்காரமே மிகவும் முக்கியம் என்று சொல்கிறார். பரிசுத்த அலங்காரமே தேவனுடைய தயவை நமக்கு பெற்றுத்தரும். ஆகவே ஒரு பெண் பொது ஆராதனையிலே பிரசங்கிக்கவோ பாடவோ அல்லது சபையின் நடவடிக்கைகளிலே ஏதாவது ஒன்றில் பங்கேற்கவோ செல்லும் பொழுது இதை மனதிலே கொள்ள வேண்டும். தேவனை பிரியப்படுத்தும் உள்ளான அலங்காரம் வேண்டும். தன்னுடைய ஆடை அலங்காரத்திலே அழகு இருக்கலாம், கவர்ச்சி இல்லாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் தேவனுடைய தயவை பெறவே நாட வேண்டும். ஆகவே மற்றவற்றை புறம்பே தள்ள வேண்டும். ரோமர்களுடைய கலாச்சாரத்திலே இதற்கு எதிரான நிலைமையே காணப்பட்டது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆகவே அப்போஸ்தலனாய பவுல் தேவனுடைய சபை ஆராதனையிலே இப்படிப்பட்ட பெண்மணிகளும் இப்படிப்பட்ட அலங்காரமும் காணப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி கூறுகிறதை இந்த வசனங்கள் விளக்குகின்றன. தொடர்ந்து 1 தீமோத்தேயு 2:11-12 வசனங்களை கவனியுங்கள்.
ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாயிருக்க வேண்டும்.
இந்த வசனங்கள் கற்றுக்கொள்வதற்கும் உபதேசத்திற்குமான காரியங்களாக இருக்கின்றன. பவுல் அப்போஸ்தலனின் காலத்தில் புறஜாதியார்களின் வழிபாட்டிலே பெண்கள் தவறான முறைமையிலே பயன்படுத்தப்பட்டார்கள் என்றும், அவர்கள் அந்த வழிபாட்டை நடத்திய முறையில் இச்சைகளே முக்கிய இடத்திலே இருந்தன என்றும் நாம் சற்று முன்னரே சிந்தித்தோம். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இப்படிப்பட்ட நிலைமையிலே நமது சபைகளிலே பெண்கள் காணப்படக்கூடாது என்பதைத்தான் பவுல் எச்சரித்து கூறுகிறார். புறஜாதியாரைப் போல பெண்கள் பொதுவான கூட்டங்களிலே இச்சையான நோக்கத்தோடு பேசி பக்தியை கெடுக்கக்கூடாது என்று பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 14:34 பெண்கள் சபைகளில் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து பாருங்கள் 1 தீமோத்தேயு 2:13-15 வசனங்கள்.
எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள்.
ஏவாளின் பாவத்தினாலே உலகத்திற்குள் பாவம் நுழைந்தது. பெண் ஒவ்வொரு முறை பிள்ளை பெறும்பொழுதும் உலகத்திலே ஒரு பாவியை பிறப்பிக்கிறாள். அதேவேளையிலே மரியாள் இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே பிறக்க வைத்தாள். உலகின் இரட்சகரை உலகத்திற்கு கொடுத்தாள். அப்படியானால் அவள் எவ்வாறு இரட்சிக்கப்பட்டாள்? பிள்ளை பேற்றினாலே. ஏனென்றால் மரியாள் இயேசுவை உலகத்திற்கு கொண்டு வந்தாள். பெண்களாலேயே உலகத்திற்குள் பாவம் நுழைந்தது என்று அவர்களையே குற்றம் சாட்டிக் கொண்டிருக்காதீர்கள். ஒரு பெண்ணாலேயே இரட்சகர் உலகத்திலே நுழைந்தார் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு ஆண் இரட்சகரை உலகத்திற்குள்ளே கொண்டு வரவில்லை, ஒரு பெண்ணே உலக இரட்சகரை உலகத்திற்குள் கொண்டு வந்தாள். ஆனாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட பெண்ணும் தன்னுடைய விசுவாசத்தினாலேயே இரட்சிக்கப்படுகிறாள். அதாவது ஒவ்வொரு ஆணும் எப்படி விசுவாசத்தினாலே இரட்சிக்கப்படுகிறானோ அதே போலத்தான் ஒரு பெண்ணும் தனது விசுவாசத்தினாலேதான் இரட்சிக்கப்படுகிறாள். அவளும் ஒரு ஆணை போல அன்பிலேயும் பரிசுத்தத்திலேயும் வளர வேண்டும் என்றே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த கேட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போமா? நமது திருச்சபையிலே பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது கொடுக்கப்பட வேண்டிய அளவிற்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நமது திருச்சபையிலே பெண்கள் பொறுப்பிலே இருக்கிறவர்கள், முன்னாலே வருகிறவர்கள் கர்த்தருக்கு சாட்சியானவர்களாக காணப்படுகிறார்களா? சற்றே எண்ணி பார்ப்போம். எனக்கு அருமையான சகோதரியே, நீங்களும் கர்த்தருடைய பணிக்கு அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், திருச்சபையிலே ஊழியங்களிலே உதவி செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய ஈடுபாடு மற்றவர்களை பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்துகிறதா அல்லது பாவத்திற்கு நேராக வழிநடத்துகிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்திலே அப்போஸ்தலனாய பவுல் திருச்சபைக்கு கொடுக்கும் பலவிதமான ஆலோசனைகளுக்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நூற்றாண்டிலே வாழ்கிற எங்களுக்கும் அது பயனுள்ளதா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையிலே எது அலங்காரமாய் இருக்க வேண்டுமோ, எந்த காரியங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டுமோ, அதை அப்படியே காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் திருச்சபைகளிலே முக்கியமான பொறுப்புகளிலே நின்று ஜபிக்கிறவர்கள் உழைக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற இடங்களிலே திருச்சபைகளிலே கொடுக்கிற வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருச்சபைகளிலே ஈடுபாடு கொண்டிருக்கிற நாங்கள் என்றென்றும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உலகத்திற்கு உம்மை கொடுக்கிறவர்களாக காணப்பட ஒருமுறை கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14.